வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமரின் கதி சக்தி மின்னணு கட்டமைப்பு நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் மேற்கொள்ளப்படும் உள்கட்டமைப்புகளை ஒருங்கிணைக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நவராத்திரி விழாவின் நிறைவு நாளான இன்று புதுதில்லியில் நடைபெற்ற ராம்லீலா நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஹரியானாவில் பிஜேபி அரசு வரும் 17ஆம் தேதி பதவியேற்கும் என்று முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் அனைத்து சிறுபான்மையினரின் பாதுகாப்பை அந்நாட்டு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பங்களாதேஷுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமரின் கதி சக்தி திட்டத்தின் கீழ் உள்கட்டமைப்பு மற்றும் நவீன போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்கான 208 பெரிய திட்டங்கள் 15,39,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் ரயில்வே துறை மூலம் செயல்படுத்தப்படும் 3 பொருளாதார நெடும்பாதை திட்டத்தின் கீழ் 434 புதிய தொழில்கள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி, சிமெண்ட் உற்பத்தி போன்ற பல்வேறு திட்டங்கள் இதில் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் கத்திசக்தி திட்டத்தின் கீழ் 44 அமைச்சகங்கள் மூலம் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களுக்கு தேவையான உதவிகள் மற்றும் தகவல்களை பெறுவதற்கு தனியான மின்னணு கட்டமைப்பு மாவட்ட மற்றும் மாநில அளவிலும் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் மத்திய கட்டமைப்போடு இணைக்கப்பட்டு திட்டப்பணிகள் தொய்வின்றி நடப்பதற்கு வழிவகுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 8,891 கிலோமீட்டர் தூர தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும், ரயில்வே துறை மூலம் 27,000 கிலோமீட்டர் இருப்பு பாதை அமைக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், நாட்டின் ஒட்டுமொத்த உள்கட்டமைப்பு திட்டங்களையும் ஒன்றிணைக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மின்னணு கட்டமைப்பு திட்டம் ஆக்கப்பூர்வமான பலன்களை வழங்கும் என்று கூறினார். மத்திய அரசின் அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் மாநிலங்கள் உள்கட்டமைப்பு திட்டங்களை வெளிப்படையாகவும் திறம்படவும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். திட்டங்களை விரைவாக நிறைவேற்றவும், சரக்கு போக்குவரத்து செலவினங்களை குறைக்கவும், சேவைகளை நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்லவும் இந்த மின்னணு கட்டமைப்பு திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்றும் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கான இணையதள பதிவு இன்று தொடங்கியது. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் இளைஞர்கள் pminternship.mca.gov.in என்ற இணையதளத்தில் இந்த மாதம் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். 91,000 மேற்பட்ட தொழில் பழகுனர் பயிற்சிக்கான வாய்ப்புகள் 193 நிறுவனங்கள் மூலம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பல நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயிற்சி வழங்க முன்வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டில் 21 வயது முதல் 24 வயதுக்குட்பட்ட 125,000 பேருக்கு பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் 1 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இந்த திட்டத்தில் பயிற்சி அளிக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்த முன்னோடி திட்டத்தை 8,000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்வதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 737 மாவட்டங்களில் முன்னோடி திட்டமாக இந்த பழகுனர் பயிற்சி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தொழில் பழகுனர் பயிற்சி பெறுவோருக்கு மாதந்தோறும் 5,000 ரூபாய் 12 மாதங்களுக்கு வழங்கப்படும். ஒருமுறை நிதியுதவியாக 6,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. எண்ணெய், எரிசக்தி, வங்கித்துறை உள்ளிட்ட 24க்கும் மேற்பட்ட துறைகளில் பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்பட இருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நவராத்திரி விழாவின் நிறைவு நாளான இன்று புதுதில்லியில் நடைபெற்ற ராம்லீலா நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தசரா பண்டிகையொட்டி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தீமையை நன்மை வென்றதன் அடையாளமாக ராவணன், இந்திரஜித், கும்பகர்ணன் ஆகிய உருவ பொம்மைகள் எரிக்கப்பட்டன. குஜராத் மாநிலம் மெக்சானாவில் சுவர் இடிந்து விழுந்ததில் 6 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு மாநில அரசின் மேற்பார்வையில் உரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் தேசிய நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் கைத்தால் என்ற இடத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பெண்கள் மற்றும் 4 சிறுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கும் பிரதமர் தமது இரங்கலை தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் தேசிய நிவாரணத்திலிருந்து வழங்க பிரதமர் திரு நரேந்திரமோடி உத்தரவிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2,500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
ஹரியானாவில் பிஜேபி அரசு வரும் 17ஆம் தேதி பதவியேற்கும் என்று முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். லவுடாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் பிஜேபி மூத்த தலைவர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் என்று கூறினார். அண்மையில் ஹரியானா சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் மொத்தமுள்ள 90 இடங்களில் 48 இடங்களில் பிஜேபி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது. ரயில்வே துறையில் பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்துவதில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பிஜேபி தேசிய மகளிர் அணித் தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே கட்டணத்தை உயர்த்தாமல் தரமான சேவையை பயணிகளுக்கு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கை மாணவ மாணவியரிடையே புதிய திறமைகளை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். இயற்கை சூழலோடு இணைந்த பள்ளிக்கூடங்கள் காலத்தின் தேவையாக உள்ளது என்றும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்தார். பங்களாதேஷில் உள்ள அனைத்து சிறுபான்மையினரின் பாதுகாப்பையும் அந்நாட்டு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விழா காலங்களில் வழிபாட்டு தலங்களில் கூடும் சிறுபான்மையினர் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் தாக்காவில் தந்தி பஜார் பகுதியில் சிறுபான்மையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்தும், சதிக்ரா பகுதியில் உள்ள காளிக்கோவிலில் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்தும் இந்தியா கவலை தெரிவிப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. கோவில்களில் உள்ள விக்கிரகங்கள் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் இந்தியா பங்களாதேஷிடம் வருத்தம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் பெய்து வரும் கனமழையால் 22,000க்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்திருப்பதாக அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. 11 மாவட்டங்களில் 5,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பங்களாதேஷ் இடையிலான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களில் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. மைசூரில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரியா பாட்டியா அமெரிக்காவின் ஜெஸ்ஸி ஆனி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அந்த இணை 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அகங்ஷா திலீப் சோஹா சாதிக் இணையை வென்றது. இந்த போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீவலி ரஷ்மிகா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ரியா பாட்டியாவை வென்றார். ஆசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஐஹிகா முகர்ஜி சுதிர்தா முகர்ஜி இணை அரையிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமரின் கதி சக்தி மின்னணு கட்டமைப்பு நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் மேற்கொள்ளப்படும் உள்கட்டமைப்புகளை ஒருங்கிணைக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நவராத்திரி விழாவின் நிறைவு நாளான இன்று புதுதில்லியில் நடைபெற்ற ராம்லீலா நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஹரியானாவில் பிஜேபி அரசு வரும் 17ஆம் தேதி பதவியேற்கும் என்று முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் அனைத்து சிறுபான்மையினரின் பாதுகாப்பை அந்நாட்டு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பங்களாதேஷுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.